காலை நேரத்திலும் ஒரு கேரக்டர் ஸ்டடி, அநேக நாட்களாக என் உள்ளத்திலே ஒரு கேரக்டர் என் மனதிலே கற்று கொண்டு வந்து கொண்டே இருந்தார். இவங்களெல்லாம் நிறைய பேர் அதை தியானிக்கிறதே கிடையாது, ஆனால் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக ஒரு கேரக்டர் கற்று வைக்கிறார். நாம் தியானிக்க போகிற அந்த நபர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர், கேஆர்சி. கேஆர்சி என்கிற நபரை வேதத்திலே நாம் சில இடங்களிலே சில அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த மனிதன் ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர், அதாவது ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு மனுஷன். வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இரண்டு விதமான காரியங்கள் உண்டு, ஒன்று பாசிட்டிவான விஷயம் இருக்கிறது, ஒன்று நெகட்டிவான விஷயம். வேதத்தை எதை எடுத்தாலும் ரெண்டா பிரிக்கலாம். செய்யும்படி கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கும், செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் மறுபக்கம் இருக்கும். ஜீவ வழியையும் மரண வழியையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஜீவ வழி ஒரு பக்கம் இருக்கும், மரண வழி ஒரு பக்கத்தில் இருக்கும். வேதத்தில் நல்ல கேரக்டர்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், கெட்ட கேரக்டர்ஸ் இன்னொரு பக்கம் இருக்கும். இந்த நல்ல கேரக்டர்ஸை நாம பார்த்து அதனிடத்திலிருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல கெட்ட கேரக்டர்ஸையும் நம்ம பார்க்கணும், கவனமாய் பார்க்கணும். பார்த்து அதிலிருந்து கெட்ட விஷயங்களை நாம் செய்யாதபடிக்கு நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நம்ம செய்யக்கூடாது என்கிற ஒரு பாடத்தை அந்த கெட்ட நெகட்டிவ் கேரக்டர் வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆனால் வேதத்துல எதுவுமே வேஸ்ட் கிடையாது, எந்த ஒரு கேரக்டருமே நமக்கு வேஸ்ட் கிடையாது. எல்லாமே நமக்கு பக்தி விருத்திக்கு எதுவாக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, நம்மை உருவாக்குவதற்கு, நம்மை பரலோகத்திற்கு என்று தகுதிப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் வேதத்தில் ஒவ்வொரு கேரக்டரையும் வச்சிருக்கிறார். இப்பொழுதும் இன்றைக்கு நாம் கேயாசுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்வோம், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:8 நாம் வாசிக்கிறோம்.
பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது
அங்கே மிகுந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ
அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம்
போஜனம் பண்ணும்படி
அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி
இதோ
நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்.
நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறைவீட்டை கட்டி
அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும்
மேஜையையும் நாற்காலியையும்
குத்துவிளக்கையும் வைப்போம்.
அவர் நம்மிடத்தில் வரும்போது
அங்கே தங்கலாம் என்றாள்.
ஒரு நாள் அவன் அங்கே வந்து
அந்த அறைவீட்டிலே தங்கி
அங்கே படுத்துக் கொண்டிருந்தான்.
அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி
இந்த சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா
என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான்.
அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். இங்கே பார்க்கும் பொழுது எலிசா என்கிற ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக உத்தமமான ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான பராக்கிரமமான காரியங்களை செய்த தேவ மனுஷன். 12 பார்க்கும் பொழுது அந்த எலிசாவுக்கு இந்த கேயாசி என்கிறவன் வேலைக்காரனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கேயாசி ஒரு வேலைக்காரன், இவன் எலிசா என்ற தீர்க்கதரிசிக்கு வேலைக்காரனாக அவன் இருந்து கொண்டிருந்தான். இது ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். வேலைக்காரனாயிருந்தாலும் ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவன் ஒரு சாதாரண மனிதனுக்கு வேலைக்காரனாக அல்ல, ஒரு ராஜாவுக்கு வேலைக்காரனாக அல்ல, அல்லது ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுக்கு வேலைக்காரனாக அல்ல, ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு, ஒரு பரிசுத்தமானுக்கு, கர்த்தருடைய ஒரு உண்மை தீர்க்கதரிசிக்கு இவன் ஒரு வேலைக்காரனாக இருக்கிற ஒரு வாய்ப்பு இவன் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய காரியம். நம்ம இருக்கிறது வேலைக்காரனாக இருந்தாலும் யார்கிட்ட இருக்கிறோன்றது முக்கியம், அதுதான் முக்கியம். நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கிறோன்றது பெருசு இல்லை, யார்கிட்ட இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. கேயாசி இவனுக்கு எலிசா என்ற ஒரு சரியான ஒரு நல்ல தீர்க்கதரிசியின் இடத்திலே வேலைக்காரனாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த எலியா, இந்த கேயாசியை கொஞ்சம் கவனிப்பதற்கு முன்பதாக அவனுடைய எஜமானியை கொஞ்சம் நம்ம கவனிச்சாதான் அவன் எவ்வளவு பெரிய பாக்கியவான் என்பது புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நம்ம யார்கிட்ட இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. எந்த இடத்துல யார் கூட இருக்கிறோன்றது முக்கியம். இந்த கேயாசி இருந்த இடம் எப்படிப்பட்டது, அதாவது அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த எலிசாவோடு விழுந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டானது, அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது, எலிசா எப்படிப்பட்டவன் என்பதை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு எலிசாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிவிட்டு பின்பு இந்த கேயாசுடைய காரியங்களை நாம் இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். முதலாவது 4:9 நாம் வாசிக்கலாம். மறுபடியும்
அவள் தன் புருஷனை நோக்கி,
இதோ
நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர்,
நம்மிடத்தில் வந்து போகிற எப்பொழுதும் மனுஷனாகிய இவர்
பரிசுத்தவான் என்று காண்கிறேன்
என்று சொல்லி இந்த சூனேன் ஊராய் சேர்ந்ததான இந்த பெண் சொல்லுகிறாள். எலிசாவை குறித்து இந்த சூனேம் ஊர் பெண் சொல்லுகிறாள், அவர் ஒரு பரிசுத்தவான், எலிசா ஒரு பரிசுத்தவான். ஒரு பரிசுத்தவானோடு வாழ்கிறது என்பது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு காரியம். முதலாவது எலிசா ஒரு பெரிய பரிசுத்தவான். அவன் வாழ்க்கை ஒரு தூய்மையான வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாய் ஒரு செம்மையான வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானுக்கு இந்த கேயாசி ஒரு வேலைக்காரனாக இருக்கிற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஒரு துன்மார்க்கனுக்கு வேலைக்காரனா இருக்கிறது வேதனை, ஆனால் ஒரு பரிசுத்தவானுக்கு வேலைக்காரனா இருப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். ஏனென்றால் அந்த பரிசுத்தவானிடத்திலே ஒவ்வொரு நாளிலும் கூட இருந்து பார்த்து பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்க கிட்ட பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். பேசிக்காக முதல் காரியம் இந்த கேயாசிக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றால், பரிசுத்தத்தை அனுதினமும் கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்தான். புரிஞ்சுதா, ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், யார் கூட இருக்கிறோம், அதை வைத்து நாம் எப்படி இருப்போம் என்பதற்கு அது ஒரு பெரிய பேக்ரவுண்டா இருக்கும். இவனோடு இருந்தது, இவன் வாழ்ந்து கொண்டிருந்தது எலிசாவோடு இருந்திருக்கிறான். எலிசா ஒரு பரிசுத்தவான் என்பதை பல நாட்கள் கவனித்ததான இந்த சூனேம் ஊராள் பெண் சொல்லுகிறாள். ஒரே நாள்ல சொல்லல, அடிக்கடி வந்துட்டு போறான், அடிக்கடி அந்த வீட்டுக்கு வருகிறான். அப்படி வருகிற நபரை ஒவ்வொரு நாளிலும் இந்த சூனேமியாள் கவனித்து பார்த்து அவள் கண்டுபிடித்த உண்மை, எலிசா ஒரு பரிசுத்தவான். அப்ப ஒரு பரிசுத்தவானோடு கூட இருக்கும் பொழுது பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தத்தை ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி இருக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு பரிசுத்தமானோடு இருக்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வாய்ப்பு கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த புத்தகத்திலே நீங்க பாத்தீங்களானால் பல காரியங்கள் இருக்குது. அதே 2 ராஜாக்களின் புத்தகத்திலே 6 அதிகாரத்துக்கு அப்படி வாங்க, 6 அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
தீர்க்கதரிசிகளின் புத்திரர்
எலிசாவை
நோக்கி
இதோ
நாங்கள் உம்முடன் குடியிருக்க இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது.
குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது.
நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி
குடியிருக்க
அங்கே ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான்.
ஒரு நாள் எலிசாவோடு அநேக தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்தாங்க. ஏறக்குறைய 100 பேர் இருந்தாங்க. ஏறக்குறைய 100 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவோடு கூட இருந்திருக்கிறார். ஒரு நாள் இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாம் எலிசாவின் இடத்துல வந்தாங்களாம். வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. ஆகையால் நாங்கள் எல்லாரும் புறப்பட்டு யோர்தான் அண்டையிலே போய் அங்கே நாங்கள் குடியிருக்கிறதற்கு எங்களுக்கு நாங்கள் இடத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். சொன்ன உடனே எலிசா போங்கள் அப்படின்னு இந்த வார்த்தை கவனிக்கும் போது உங்களுக்கு ஒண்ணு புரியணும். இவங்க சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் உண்மை அல்ல. நாங்கள் குடியிருக்கிற அந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. ஆகையால் நாங்கள் யோர்தான் அண்டையிலே போய் அங்கே நாங்கள் குடியிருக்கிறதற்கு எங்களுக்கான ஒரு இடத்தை நாங்கள் உண்டாக்கோன்னு கேட்டாங்க. இது உண்மையே கிடையாது. எதை வச்சு உண்மை இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, அதுல நாங்க கொஞ்சம் பேர் அங்க போயிடுறோம், கொஞ்சம் பேர் இங்க இருக்கிறோம் சொன்னாக்க ஓகே, அது நெருக்கம் மாறிடும், ஸ்பிளிட்டாய் மாறிடும். இன்னொரு காரணத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு தலைவனாய் இருந்த தீர்க்கதரிசி இந்த எலிசா. இவங்க என்ன கேட்டிருக்கணும், அந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க, நாங்கள் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். என்ன கேட்டுக்கணும், இவங்க நம்ம குடியிருக்கிற இடம், நாங்கள் குடியிருக்கிற இடம் சொல்லிக்கூடாது, ஏன்னா எலிசாவும் கூட தான் இருக்கிறான். நாம் குடியிருக்கிற இடம் நமக்கு நெருக்கடியா இருக்கிறது, ஆகையால் நாம் எல்லாரும் புறப்பட்டு போய் யோர்தான் அண்டையிலே ஒரு இடத்தை உண்டாக்குவோம் சொல்லியிருக்கணும். என்ன சொல்றாங்க, நாங்கள் குடியிருக்கிற இடம் எலிசாவை கட் பண்ணிட்டாங்க. நாங்கள் குடியிருக்கிற இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, ஆகையால் நாங்கள் போய் யோர்தான் அண்டையிலே ஒரு இடத்தை நாங்கள் உண்டாக்குவோம். அப்படின்னு என்ன அர்த்தம், நாங்கள் சொன்ன அர்த்தம் நீ வராதுன்னு அர்த்தம் இல்லையா. நாங்கள் போறோம் அப்படின்னா நீ வர வேணாம் அர்த்தம், நாம போவோம் சொன்னா நீ வான் அர்த்தம், நாங்கள் போகிறோம்னா நீங்க வர வேண்டாம் நாங்க மட்டும் போறோம். அப்ப பாருங்க, இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இவங்களுக்கு எலிசா கூட சேர்ந்து வாழ முடியல. அந்த பரிசுத்தமானோடு இவங்களால டேலி ஆக மாட்டாங்க. அந்த பரிசுத்தமானவங்களோடு இவங்களோடு நெருக்கமாய் வாழ முடியல. அவருடைய பரிசுத்தம் இவங்களை பாதிக்குது. அவருடைய நீதியான வாழ்க்கை இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களை ஒவ்வொரு நாளிலும் இருதயத்தை குத்துகிறது, பாதிக்கிறது. அவரோடு சேர்ந்து வாழ முடியல. அதனால அவரை கட் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம்னா எலிசாவும் பார்த்தார், போங்கள் உடனே போங்க. அப்ப பாருங்க, தீர்க்கதரிசி ஒரு உத்தமமான ஒரு தேவ மனுஷன் ஒரு பரிசுத்தமானோடு வாழ்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம். இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அதை கட் பண்ணதுக்கு நினைச்சாங்க. ஆனால் எலிசாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேலைக்காரன், இந்த கேஆர்சி அவர் செலக்டட், அவருக்கு கூட இருந்து வேலை செய்வதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ இது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு பரிசுத்தமானோடு கூட வாழ்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா ஒவ்வொரு நாளிலும் பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளலாம், நடைமுறையிலே கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவன் கற்றுக்கொண்டானான்னு பாத்தீங்கன்னா இல்லவே கற்றுக்கொள்ள. இரண்டாவது எலிசா எப்படிப்பட்டவன் பாருங்க, 12வது வசனத்தில் வாசிக்கலாம்.
அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி இந்த சுனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான்.
அவள்
அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து,
கேயாசியை பார்த்து,
இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள்
என் ஜனத்தின் நடுவே
நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள்.
இப்போ ஒரு நாள் எலிசா யோசிக்கிறான், ஒவ்வொரு தரம் வரும்பொழுது என்னை இவ்வளவு தூரம் கனப்படுத்தி, என்னை விசாரித்து, எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்து கொடுத்து, எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து, இப்படி என்னை விசாரித்து என்னை கனப்படுத்துகிறாயே, அப்ப இவளுக்கு ஏதாவது குறைவு இருந்தால் நம்ம அதுக்கு உதவி செய்யலாம். எலிசா தானா முன் வருகிறான், ஏன்னா இவள் இவ்வளவு தூரம் ஹானர் பண்ணி இவனை கவனிக்கிறதுனால இவளுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யலாம். அப்ப கேஆர்சிய பார்த்து கேட்கிறான், அவளை கூட்டிட்டு வா, அவட்ட என்ன குறை இருக்குது, ஏதாவது பிரச்சனைனா ரெக்கமெண்ட் பண்ணணுமா? எலிசா ஒரு தீர்க்க தரிசி, ராஜாக்கள் முதற்கொண்டு அவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து பயந்து நடந்தாங்க. எலிசா சொன்ன ராஜாக்களும் அப்படி கீழ்படிவாங்க, அந்த அளவுக்கு அவன் கனம் பெற்றவனா இருந்தான். ராஜா கிட்ட ஏதாவது சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணணுமா, இந்த பெண்ணுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா கேட்கிறான். ஆனா அந்த பெண் சொல்றா, நாங்க நல்லா இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, நாங்க ஜனத்தின் நடுவிலே சமாதானமா இருக்கிறோம். ஆனால் இந்த பெண்ணுக்கு ஒரு குறை இருந்தது, அவளுக்கு பிள்ளை இல்லை. அவளுடைய கணவனும் வயது உள்ளவன், வயது சென்றவன், இவளும் வயதிலே மூத்தவளாகத்தான் இருந்திருக்க வேண்டும், குழந்தையே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவ சொல்ற, ஆனா தன் குறை அவ சொல்லவே இல்லை. ஒரு தெய்வ மனுஷனை விசாரிக்கிறதெல்லாம் கவனமா இருக்கிறாளே தவிர, தன் குறைவை அந்த பெண் ஒரு நாடு வந்து சொன்னது கிடையாது. எனக்கு ஒரு குழந்தை வேணும் கூட அவ கேட்டது கூட கிடையாது. தெய்வ மனுஷனை விசாரிக்கிறா, தன் தேவையை கூட அவ சொல்லவே இல்லை. அவள் ஒரு சரியான ஒரு தெய்வம், ஒரு கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இவன் கூப்பிட்டு கேட்ட பொழுது கூட அப்ப கூட அவன் தேவையை சொல்லல, நாங்க நல்லா இருக்கிறோம் ஒரே வார்த்தை. ஆனால் எலிசாவுக்கு இவளுக்கு ஏதாவது உதவி செய்யணும். கேஆர்சி இடத்துல திருப்பி கேட்கிறான், வேற என்ன குறை இருக்குது அவளிடத்துல? அப்ப கேஆர்சி அதை இந்த காரியத்தை கவனித்தவன் சொல்றான், எலிசா கிட்ட அவளுக்கு பிள்ளை இல்லை, ஒரு கணவனும் வயதானவன், அவளுக்கு வயதாகி இருக்கிறது, குழந்தையே கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் இருக்கிறாள். உடனே எலிசா ஒரு காரியம் சொல்றான் பாருங்க, 16வது வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன்
ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே
ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான்.
அதற்கு அவள்
ஏது தேவனுடைய மனுஷனாகிய
என் ஆண்டவனே
உமது அடியாளுக்கு
அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள்.
அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில்
ஒரு குமாரனை பெற்றாள். இப்ப எலிசா அவள் தேவையை கண்டுபிடித்தான். கண்டுபிடித்த உடனே அவளை கூப்பிட்டு முன்னால சொல்லுகிறான், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு பிள்ளையை நீ அணைத்துக் கொண்டிருப்பாய். பிராண உற்பத்தி கால திட்டம் என்ன? அடுத்த 10 மாசம் ஒரு குழந்தை உருவாகி பிறக்கிற காலம். அடுத்த 10 மாசத்துல ஒரு குழந்தை நீ அணைத்துக் கொண்டிருப்பாய்ன்னு சொல்றான். அந்த பெண்ணால் அதை நம்ப கூட முடியல. இது அபத்தமான ஒரு காரியத்தை சொல்லுகிறீரே அப்படிங்கிறார். இல்ல, இது நடக்கும். அதே போல அடுத்த 10வது மாதம் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. எலிசா யார் தெரியுமா? அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்படியே நிறைவேற்றப்படும். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தினார். அவன் ஒரு வார்த்தை சொன்னான், சொன்னதுதான். அது நடப்பதற்குரிய சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம், அது நடப்பதற்குரிய எந்த ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம், அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், ஏதும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அது அப்படியே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வார்த்தை கொண்டதான ஒரு தீர்க்கதரிசி தான் எலிசா. அவனோடு இந்த கேஆர்சி வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போ முதலாவது அவன் பரிசுத்தத்தை கற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இரண்டாவது, வார்த்தையின் வல்லமையோடு இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனிடத்தில் இருந்து அதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை அவனுக்கு இருந்துச்சு. கற்றுக்கொண்டானா? இல்லை. 3வது 18வது வசனத்தில் இருந்து,
அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவனிடத்தில் இருக்கிற
அறுப்பறுக்கிறவனிடத்தில் இருக்கிற
தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து
என்
தலை நோகிறது
என்றான்.
அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவனை இவன் தாயின் இடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயின் இடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான்.
இப்ப அந்த குழந்தை பிறந்த பிள்ளை வளர்ந்துருச்சு, வளர்ந்து ஓரளவுக்கு ஒரு பாலகனாக வளர்ந்துட்டான், ஒரு சின்ன பையனா இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுது தன் தகப்பனை பார்த்து சொல்றான், என் தலை நோகிறது தலை நோகிறது என்றான். தகப்பனுக்கு அதை எப்படி ட்ரீட் பண்ணதுன்னு தெரியல. வேலைக்காரனை கூப்பிட்டு கொண்டு போய் தாயின் இடத்துல விட்டுருந்தான். கொண்டு போய் விட்ட உடனே மத்தியானம் மட்டும் தலை நோகிறது நோகிறதுன்னு சொன்ன பிள்ளை இறந்து போயிடுச்சு. அற்புதமாய் பிறந்த குழந்தை இறந்து போச்சு. உடனே இந்த சுனேமியாள் பார்க்கிறா, இந்த எலிசா தீர்க்கதரிசியின் சொன்னதனாலதான் இந்த பிள்ளை பிறந்துச்சு, ஆகினால் இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு அவர்கிட்டயே போக வேண்டும் என்று சொல்லி ஒரு கழுதை ஆயத்தப்படுத்தி சேனங்கட்டி அவள் எலிசாவினிடத்தில் வருகிறார். வந்து அழுகிறார், தன் துக்கத்தோடு அவன் பாதத்தை பிடித்துக் கொண்டு அழுகிறார். இதை நீங்க பாத்தீங்கன்னா 37 வரைக்கும் இந்த சம்பவம் வருகிறது. அப்படி அவள் பாதத்தை பிடித்துக் கொண்டு அழும் பொழுது எலிசா என்ன நடந்துச்சு, பிள்ளை மரித்து போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கேயாசியை பார்த்து எலிசா ஒரு காரியத்தை சொல்லுகிற 29 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து
நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை கையில் பிடித்துக் கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ
நான்
உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து
அவள் பின்னே போனான்.
கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும்
சத்தமும் இல்லை
உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான்.
இந்த செய்தி வந்த உடனே கேயாசி அவனை பார்த்து எலிசா சொல்லுகிறான், இந்த பெண் அவ்வளவு வேதனையோடு இருக்கிறாள், பிள்ளை டெட் பாடி வந்து வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. உடனே எலிசா ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், தன் தடியை எடுத்து கொடுத்து இதை எடுத்துக்கொண்டு போய் பிள்ளையின் முகத்துல நீ வை என்று சொல்லி அனுப்புகிறார். கேயாசி உடனே ஓடுகிறான், வீட்டுக்கு ஓடுறான். ஓடி போய் அந்த பிள்ளையின் முகத்துல தடியை வச்சு வச்சு பார்க்கிறான், பிள்ளைக்கு உயிரே வரமாட்டேன். நார்மலா எலிசா ஒரு வார்த்தை சொன்னா அப்படி நடக்கும். நீ அடுத்த 10 ஒரு பிள்ளை பிறக்கும் சொன்னா பிறந்துடும், சூழ்நிலை இல்லாவிட்டாலும் பிறக்கும். ஆனால் இப்பொழுது எலிசா கேயாசியை பார்த்து சொல்றான், இந்த தடியை கொண்டு போய் அந்த பிள்ளையின் முகத்துல வையின்றான். இவன் சொன்னது போல இவன் செய்யறான், பிள்ளை எழுந்திருக்கல. எலிசா சொன்னது போல நடக்கல. காரணம் யாரு? கேயாசி. காரணம் யாரு? கேயாசி. எலிசா என்ன சொன்னாலும் நடக்கும். ஆனால் இந்த இடத்தில் இந்த எலிசா சொல்லி அனுப்புகிறான், போய் பிள்ளையின் முகத்தில் இருந்த தடியவை. அதையும் வச்சு வச்சு பார்க்கிறான், வெச்சவன் சரியில்லை, சொன்னது நடக்கல. இந்த எலிசாவோடு வாழ்ந்தவன் அவனுடைய பரிசுத்தத்தை கற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தத்தில் வாழ்ந்திருப்பான். ஆனால் ஒரு அற்புதம் இங்கே நடந்திருக்கும். இந்த எலிசாவை பார்த்து அவனுடைய வாயின் வார்த்தைகளிலே கர்த்தர் இவ்வளவு வல்லமையை விளங்க பண்ணுகிறாரே, அவர் சொன்ன நடக்குதே, இந்த வல்லமை எனக்கும் வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவன் ஜெபித்து, ஆண்டவரே என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் கர்த்தரிடத்தில் கேட்டிருந்திருப்பானால் இன்றைக்கு இந்த காரியம் நடந்திருக்கும். அவன் கூட இருந்தும் அவன் பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளவில்லை, கூட இருந்தும் அந்த அதிகாரத்தை அவன் கற்றுக்கொள்ளவே இல்லை. ஆகையினால் இவன் போய் தடியை வைத்தாலும் தேவனுடைய வல்லமை அந்த அதிகாரம் வெளிப்படவே இல்லை. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமர், அவர் சொல்றதெல்லாம் நடக்கும். ஆனால் யார் மூலமாய் அவர் சொல்வதெல்லாம் நடக்கும் என்றால், அதற்கு பாத்திரமாய் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை சர்வ வல்லமை உள்ளது, அது தீவிரமாய் நிறைவேறும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேங்கிறாரு. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல, மனமாறுவதற்கு அவர் மனு புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தைகளை உள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்த காரியம் நம் மூலமாய் நடப்பதோ நடக்காமல் போகிறதோ அது நம்மிடத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் எந்த குறையும் கிடையாது. அதை நிறைவேற்றுவதற்கான மீடியா, அதை செயல்படுத்துகிறதற்கான நபர் நம்ம சரியிருந்தால் கர்த்தருடைய காரியங்கள் நம்மை கொண்டு நிறைவேறும். நம்ம சரியா இல்லாத பட்சத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் மூலமாக நிறைவேறாது, ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அப்போ இவன் ஒரு நல்ல தீர்க்கதரிசியின் இடத்திலிருந்து அந்த பரிசுத்தத்தை கற்றுக்கொண்டிருந்தால் இப்படி நடந்திருக்காரு. இந்த நல்ல தீர்க்கதரிசியிடத்தில் இருந்தவன் அந்த அதிகாரத்தை கர்த்தரிடத்தில் கேட்டிருந்திருப்பானால் இது நடந்திருக்காரு. ஆனால் இப்பொழுது இவன் போய் ஃபெயிலியர் போய் நிக்கிறான். இவன் தடியை வச்சு வச்சு பார்க்கிறான், ஒண்ணு நடக்கல. வார்த்தை எலிசாவுடைய வார்த்தை, தடியும் எலிசாவுடைய தடி, அவன் கொண்டு போன ஆள்லாம் சரியில்லை. வார்த்தையின் வல்லமை அதிகாரத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். அவருடைய வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவருடைய வல்லமையை நம்முடைய செயல்படுத்த முடியும். அவருடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ளாத பட்சத்தில், நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக்காத பட்சத்தில் அவருடைய வல்லமையை ஒருபோதும் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதான் முக்கியம். அவருடைய வாழ்க்கை முறையை நம்ம அனுபவமாக்கும் பொழுதுதான் அவருடைய வல்லமையை நாம் வெளிப்படுத்த முடியும். வாழ்க்கையை அனுபவமாக்காத பட்சத்தில் கர்த்தருடைய வல்லமை நமக்கு அந்நிய காரியமாகத்தான் இருக்கும். ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இடத்தில் அவன் போய் வைத்து பார்க்கலாம், ஒண்ணும் நடக்கல. அதன் பிறகு எலிசா வருகிறான். எலிசா வந்து அவன் செய்யற 32வது வசனத்தில் வாசிக்கலாம்.
எலிசா வீட்டிற்குள் வந்தபோது
இதோ
அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து
கிட்ட போய்
தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக
அவன் மேல் குப்புறப்படுத்துக் கொண்டான்.
அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது
அந்த பிள்ளை ஏழு தரம் தும்மி
தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன்
கேயாசியை கூப்பிட்டு
அந்த சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான்.
பாருங்க, இந்த சம்பவத்தை கொஞ்சம் நான் கவனிக்கலாம். இப்பொழுது எலிசா அந்த வீட்டுக்குள்ள போறான். கூட யார கூட்டிட்டு போறான்? கேஎஸ்சிய மட்டும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அந்த பிள்ளையுடைய டெட் பாடி கட்டல வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய தாயை கூட உள்ள கூட்டிட்டு போல, சுனியாமியால கூட வீட்டுல கிளைய இருக்க சொல்லிட்டு இந்த வேலைக்காரனை மட்டும் கூட்டிட்டு போறான். கேஆர்சி மட்டும் உள்ள கூட்டிட்டு போறான். கூட்டி கொண்டு போன டெட் பாடி, பிள்ளையின் டெட் பாடி கட்டல் இருக்கிறது. இவன் போய் அந்த டெட் பாடி மேல அப்படியே நேராக படுகிறான். படுத்த பிறகு அவனுடைய பிள்ளையின் உடல் அனல் கொண்டதுன்னு போட்டிருக்கு. ஆனா பிள்ளை உயிரோடு எழுதிருக்கிறான். மறுபடியும் எழுதிருக்கிறான். இங்கே அங்கே நடக்கிறான் ரூம்ல. மறுபடியும் போய் அந்த பிள்ளையின் மேல அப்படியே படுகிறான். படுத்துட்டு எழுந்திருக்கிறான். எழுந்துருச்சு அந்த பிள்ளை ஏழு தடவை தும்மி உயிர் வந்துருச்சு. இது யார் சொல்லி கொடுத்தது இந்த டெக்னிக், இந்த எலிசாக்கு? இது இவனுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி இப்படி ஒரு மெத்தட்ல இந்த பிள்ளையை உயிர்ப்பிக்கிறதுக்கு இவனுக்கு எப்படி தெரியும்? இது பழைய ஏற்பாட்டு காலம், மரித்தவருடைய உயிரோடு எழுப்பப்படுகிற ஒரு அற்புதமான சம்பவம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையில சொல்லிட்டே போயிட்டே இருப்பார், லாஸ்கிருவை வெளியவா. இதை விட அது எவ்வளவு பெரிய மேலான காரியம் பாருங்க. இப்ப இந்த விஷயத்தில் இந்த எலிசாக்கில் எப்படி தெரிஞ்சது அப்படியே கொஞ்சம் முன்னால வாங்க. ஒன்று தான் ஜாக்கடின் புஸ்தகம் 17:17 இருந்து வாசிக்கலாம். ஒன்று தாட்சாக்கள் 17:17.
இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீ ஸ்திரீயின் மகன்
அதாவது பாதிபாத் விதவையுடைய மகன்
வியாதியில் விழுந்தான்.
அவனுடைய சுவாசம் போகும் மட்டும்
அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள்
எலியாவை நோக்கி
தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள்.
அதற்கு அவன்
உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தன் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து என் தேவனாகிய கர்த்தாவே
நான் தங்கியிருக்க இடம் கொடுத்து
இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல்
மூன்று தரம் குப்புற விழுந்து
என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார்.
பிள்ளையினுடைய ஆத்துமா
அவனுள் திரும்பி வந்தது.
அவன் பிழைத்தான். இந்த எலிசாவுக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் தன்னுடைய குருவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட விஷயம் இது. எலியாவும் இதே போல ஒரு பாதையை கடந்து போகிறார். பாரிபாத் விதவியின் மகன் மரித்து போகும் பொழுது அந்த பிள்ளையின் மேல் மூன்று தரம் விழுந்து அவனை உயிரோடு எடுப்பார். அப்ப இந்த எலிசா இதை பார்த்து தன்னுடைய எஜமான் எப்படி ஒரு மரித்து போனவனை உயிரோடு எழுப்புகிறார் என்பதை பார்த்து கற்றுக்கொண்டான். இந்த எலிசாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இந்த சொல்ல நிலைமை சாதாரண காரியம் தான். அவனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நான் சொல்ற பாருங்க. 2 ராஜாக்களின் புத்தகத்துல 3:11 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3:11.
அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த
சாப்பாத்தின் குமாரனாகிய
எலிசா இங்கே இருக்கிறான்.
எலிசாவை பத்தி என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்க. எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாக எலிசா. எலிசா எலியாவுக்கு வேலைக்காரன். வேலை என்ன தெரியுமா? எலிய சாப்பிட்டு கையை நீட்டுவார், தண்ணி கொண்டு ஊத்தி கை கழுவி கொடுவார். யோசிச்சு பாருங்க, இந்த எலிசா அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஆரம்பத்தில் அவனுடைய காரியம் என்ன, எலியா கூட இருக்கும் போது அவனுடைய பொசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலியா சாப்பிட்டு எழுந்து போய் கூட கை கழுவ மாட்டார், சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார், கையை நீட்டுவார். எலிசா தண்ணி எடுத்துட்டு வந்து கையெல்லாம் கழுவி விட்டுருப்பார். தன் எஜமானுக்கு சாப்பிட்ட அந்த எச்ச கையை கழுவிட்டு கொண்டிருந்தவன் தான் எலிசா. ஆனால் இந்த பொசிஷன்ல இருந்தவன் அந்த கை கழுவுற வேலை தான் நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளிலும் அவன் சாப்பிட்டு அந்த எச்சை கையை கழுவி கொண்டிருக்கிற வேலையை மட்டும் அவன் செய்து கொண்டிருக்கவில்லை. அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அது அவன் செஞ்சிட்டு இருந்தான். அப்ப எவ்வளவு ஒரு சாதாரண வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கான் பாருங்க. ஆனால் அவன் ஒரு பக்கத்தில் அதை செய்து கொண்டிருந்தாலும் அடுத்த பக்கத்தில் அந்த எஜமானை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த எஜமான் எப்படி ஜெபிக்கிறார், அந்த எஜமான் எப்படி பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அந்த எஜமான் எப்படி கர்த்தருக்காய் வைராக்கியமா இருக்கிறார், எப்படி கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கிறார், ஒரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்றாரு, ஒரு டெட் பாடி கொண்டு வரப்படும் போது அதை எப்படி உயிரோடு எழுப்புகிறார், இது எல்லாத்தையும் எலிசா பார்த்து கொண்டே இருந்தார். அவனுக்கு கொடுக்கப்பட்டது சாப்பிட்டு அந்த கையை கழுவி விடுகிறது. அந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் அவன் அந்த நிலைமையோடு திருப்தியாகவில்லை, மேலான ஒரு காரியத்திற்கு அவன் ஆயத்தமாக்கிக் கொண்டிருந்தான். சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சின்ன வேலையில் இருக்கலாம், சாதாரண வேலையில் இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், வேதத்தையே கற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்காதீங்க. புரியுதா? உங்களுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்கலாம், டெய்லரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், கடை வச்சிருக்கலாம், சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையிலேயே நீங்க இருக்காதீங்க. அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் எஜமானை பார்த்து நீங்க நிறைய கத்துக்கணும். நீங்க நிறைய பேர் என்ன செய்யணும், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டுமே செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். கை கழுவுற வேலை தான் எனக்கு, டெய்லி கை கழுவுற வேலையை மட்டும் ஒழுங்கா பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். எஜமான பார்த்து எதையுமே கத்துக்கிறது கிடையாது. எலிசா வெறும் கை கழுவுற வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருப்பான், கடைசி வரைக்கும் கை கழுவுற வேலை தான் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கை கழுவுற வேலையை ஒரு பக்கம் செய்து கொண்டிருந்தாலும் அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உலக வேலை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உலக வேலைன்னு ஒண்ணு இருக்குது, அதை கை கழுவுற வேலை. ஏதோ ஒண்ணு நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காதீங்க. அதன் நடுவிலே உங்கள் எஜமானை பார்த்து நீங்கள் பல காரியங்களை கற்றுக்கொள்ளவே, எஜமான பார்த்து கற்றுக்கொள்ள, கை கழுவுற வேலையை மட்டும் பண்ணிட்டு இருக்காது. அப்ப இந்த எலிசாவுக்கு கொடுக்கப்பட்டது கை கழுவுற வேலை. ஆனால் அவன் என்ன செய்கிறான், எஜமான் ஒரு மரித்து போன டெட் பாடி எல்லாம் எப்படி எழுப்புகிறார் அதை அவன் பார்த்து கற்றுக்கொண்டான். அதனாலதான் கர்த்தர் அவனுக்கும் அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுத்தார். அவன் கற்றுக்கொள்ளாமல் இருப்பான், ஆனால் அந்த வாய்ப்பு கூட கர்த்தர் அவனை கொண்டு போயிருக்க மாட்டார். இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் கூட பயன்படுத்த முடியும். எவ்வளவு தூரம் கர்த்தரிடத்துல கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த லெவல்ல தான் கர்த்தர் கூட ஆசீர்வதிக்க முடியும். எந்த அளவுக்கு தாகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர்களை மேன்மைப்படுத்த முடியும். எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் கற்றுக் கொடுக்கிறீர்களோ அந்த எல்லைக்கு தான் கர்த்தர்களை கொண்டு போக முடியும். அப்ப இந்த இடத்துல கற்றுக் கொள்ளுகிறான், இவன் ஒரு வேலைக்காரன் தான், ஆனால் தன் எஜமான் டெட் பாடியை எப்படி எழுப்பினார் கற்றுக்கொண்டான். இப்பொழுது அவன் வாழ்க்கையில் அந்த சம்பவம் வரும்பொழுது அதே போல அந்த பிள்ளையின் மேல் அவன் விழுந்து அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி வைத்தான். அப்படிப்பட்ட எலிசா கிட்ட தான் இந்த கேஆர்சி வேலைக்காரன். அப்ப இவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது, இதை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்துல எலிசா கேஆர்சிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த காரியத்தை செஞ்சான். புரியுதுங்களா? கேஆர்சிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த காரியத்தை செஞ்சான். அவனுடைய தாய் கூட அந்த இடத்துல கூட இல்லை, அந்த சுனேமியால் கூட அந்த இடத்துல பக்கத்துல இல்லை. ஆனால் எலிசா இந்த கேஆர்சியை பக்கத்துல வச்சிருந்த பிள்ளை எழுப்பினான். இவன் அதை கற்றுக்கொண்டிருக்கிறானான்னு கேட்டீங்கன்னா அவன் வாழ்க்கை கற்றுக்கொள்ளவில்லை, பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளல இல்லையா. அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இவனிடத்துல வார்த்தைகளின் வல்லமையை கற்றுக்கொள்ளல, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறத அன்னால பார்த்தும் கற்றுக்கொள்ளவே இல்லை. அடுத்தது நாலாவது பாருங்க, நாலாம் அதிகாரத்துல, ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்திலே 38 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது
அதை சாப்பிடக்கூடாமல்
தேவனுடைய மனுஷனே,
தேவனுடைய மனுஷனே,
பானையில் சாவு இருக்கிறது என்று,
பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள்.
அப்பொழுது அவன்
மாவை கொண்டு வர சொல்லி
அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று.
இப்ப பாருங்க, ஒரு நாள் நடக்குது, எலிசா அவனோடு கூட இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் சமைக்கும்படிக்கு அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அவர்கள் உட்கார்ந்து கூழ் ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆயத்தப்படுத்தும் பொழுது பானை, பெரிய பானை வைத்து கிட்டத்தட்ட 100 பேர், அவ்வளவு பேருக்கு சமைக்கிறாங்க. அப்பொழுது ஒருவன் பேய் கொம்மட்டி காய் என்ற ஒரு காயை கொண்டு வந்து அதை அறிந்து உள்ளே போடுகிறான். அது என்னன்னு தெரியாம ஒரு காயை கொண்டு உள்ள போட்டுட்டான். கடைசியில் அதை எடுத்து குடிக்க நினைக்கும் பொழுது வாயில வைக்க முடியும், பானையிலே சாவு இருக்கிறது. அவரோட ஒரு பாய்சனஸா இருந்திருக்கலாம் என்னன்னு தெரியும். அப்ப அந்த நேரத்துல எலிசா கொஞ்சம் மாவு எடுத்துட்டு வர சொல்லி அதை எடுத்து அப்படி போடுறான். போட்ட உடனே கரெக்ட் ஆயிடுச்சு. இதையும் கேஆர்சி உபயோகப்படுத்தப்பட முடியாத ஒன்றை ஒரு நிமிஷத்துல கொஞ்சம் மாவை போட்டு அதை கரெக்ட் பண்ணி சாப்பிட கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கூட கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போனார். 6 கற்சாடிகள், கால் கழுவுகிறதுக்கு தண்ணீர் ஊற்றுகிற கற்சாடி, கால் கழுவுறதுக்கு தண்ணீர் ஊற்றுகிற கற்சாடி என்று தண்ணீர் எடுத்து குடிக்கப்பட முடியாது, உபயோகப்படுத்தப்பட முடியாதவர். அந்த நேரத்தில் திராட்சை ரசம் அவர்களுக்கு குறைவுபட்டது. திராட்சை ரசத்துக்கு பதிலாக தண்ணியை வைக்க முடியாது, உபயோகப்படுத்தப்பட முடியாத தண்ணீர் தாங்க இருந்துச்சு. ஒரு செகண்ட் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி, உபயோகப்படுத்தப்பட முடியாத ஒன்றை உபயோகத்திற்கு ஏதுவாய் மாற்றி கொடுத்தார். இங்கே எலிசாவும் அதை தான் செய்தார். உபயோகப்படுத்தப்பட முடியாத ஒன்றை உபயோகப்பட வைச்சார். கேஆர்சி இதை பார்த்துருந்தான், கற்றுக்கொண்டானா? வாழ்க்கையில் அவன் கற்றுக்கொண்டான். எவ்வளவு அதிசயங்களை பார்த்து இருக்கிற பாருங்க. உபயோகம் இல்லாத ஒன்றை உபயோகப்படுத்துகிறதை எலிசாவினால் முடிஞ்சது. கற்றுக்கொண்டானா? கற்றுக்கொள்ள. உபயோகம் இல்லாத நம்மளை கர்த்தர் உபயோகப்படுத்துறாரு. நம்மளும் மற்றவங்களை உபயோகப்படுத்துறதுக்கு கற்றுக்கொள்ளணும். ஆமேன். கற்றுக்கொள்ள. அடுத்தது பாருங்க, இன்னொரு அற்புதமான விஷயம். அடுத்த வருஷம் 42வது வருஷத்துல வரலாம்.
பின்பு பால் சலிஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். அதற்கு அவன் பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான்.
கேஆர்சி கேட்கிற பாருங்க, அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், அதாவது கேஆர்சி, இதை நான் 100 பேருக்கு முன்பாய் வைப்பது எப்படி என்றான்.
அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.
அப்பொழுது
அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி
மீதியும் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் நடந்தது எல்லாத்துக்கும் பாருங்க, எலிசா முன்னோடியா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களை வைத்து 5000 புருஷர் மற்றும் ஏராளமானவர்களுக்கு கொடுத்தார். அதே போல காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்குது. எலியாவின் நாட்களில் நடந்திருக்குது இல்லையா? நடந்ததா இல்லையா? எலியாவின் நாட்களிலே சாரிபாத் விதவையின் வீட்டிலே கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. பஞ்சம் தீரும் அளவும் அந்த எண்ணெய் குறையவும் இல்லை, அந்த மாவு குறைந்து போகவும் இல்லை, வளர்ந்து கொண்டே இருந்தது. இது எலிசா பார்த்திருப்பான் அந்த காலத்துல. எலிசா அதை கற்றுக்கொண்டான். இப்பொழுது ஒரு நாள் எலிசாவின் இடத்துல ஒரு மனுஷன் முதல் பலன், அவங்க வீட்டுல முதலா விளைச்சல் வந்திருக்குது, தானியம் விளைஞ்சிருக்குது, கோதுமை விளைஞ்சிருக்குது, அதை எடுத்து அந்த முதல் பலனை எடுத்து மாவரைத்து அவன் 20 வார்கோதுமை அப்பங்கள் அதை ஆயத்தப்படுத்தி கொஞ்சம் கதிர்களை எடுத்து கொண்டு வந்து, இதுதான் என்னுடைய வயல விளைஞ்ச முதல் பலன் என்று எலிசாட்ட கொண்டு கொடுக்கிறான். அந்த இடத்துல எத்தனை தீர்க்க தரிசிகள் புத்தர் இருக்கிறாங்களாம். இந்த கேஆர்சி வாயிலே வருது 100 பேர் அப்படின்னு சொல்றான். 100 பேர் இந்த 20 அப்பத்தை கொடுத்து 100 பேருக்கும் கொடுங்கன்றான். இவன் திருப்பி கேட்கிறான், 20 அப்பத்தை வச்சு 100 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? இல்ல நீ கொடு, மீதி இருக்கும். கொடுக்கிறான் கொடுக்கிறான், பெருகுகிறது பெருகுகிறது. சாப்பிட்டு மீதி இருக்கும். அவன் சொன்னது போலவே அந்த 20 அப்பங்களை எடுத்து 100 பேரும் சாப்பிட்டு மீதி இருந்தது. இது எப்படி இந்த எலிசாவுக்கு தெரியும்? எலியாக கற்றுக்கொண்டான். எப்படி சாரிபாத் விதவியின் வீட்டில் அந்த மாவும் அந்த எண்ணெயும் குறையாமல் இருந்தது என்பதை எலியாவின் இடத்தில் எலிசா கற்றுக்கொண்டு அதை தன் வாழ்க்கையிலையும் அபியாசப்படுத்துறான். ஆனால் இத பக்கத்திலிருந்து பார்த்தானே கேயாசி, இவன் அதை கற்றுக்கொண்டானா? எத்தனை வாய்ப்பு பாருங்க. எலியாவுக்கு எலிசாவுக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைத்ததோ அதே போல எலிசா கிட்ட இருந்து கேயாசிக்கு அத்தனை வாய்ப்புகள் கிடைச்சது. இதை கற்றுக்கொண்டானா? கற்றுக்கொண்ட. பெருகப்பண்ணுகிற ஆசீர்வாதத்தை கற்றுக்கொண்ட. இப்ப பாருங்க எவ்வளவு காரியங்கள் இன்னும் சொல்லிட்டே போல. எனக்கு மெசேஜ் டைம் முடியுது. இந்த அற்புதத்தை சொல்றதுக்கு டைம் பத்தல. இந்த ஒரு பாயிண்ட் நான் முடிக்கல, மூணு காரியம் சொல்லணும் வேகமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 அதிகாரம், அதை இது படிக்க டைம் இல்லை, ஒரே வார்த்தையில சொல்றேன். இந்த 5 அதிகாரத்தை அடுத்தது போயிட்டீங்கன்னா, சிரியாவிலிருந்து வந்ததான படைத்தளபதி நாகமான் அவனுடைய குஷ்ரோகத்தினால் அவன் பாதிக்கப்பட்டிருந்தான். எலிசாவினிடத்தில் வந்த பொழுது எலிசா சொல்லுகிறான், நீ போய் யோர்தான் நதியில எழுதுறவை மூழ்கி எழுந்திரு. அதே போல அவன் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அவன் குஷ்ரோகம் நீங்கிற்று. இயேசு கிறிஸ்து குஷ்ரோகியை தொட்டு சுகமாக்கினார். எலிசா 7 தடவை மூழ்கி சுகமாக்கும்படிக்கு சொன்னான், சுகமாச்சு. இதையெல்லாம் கேஎஸ்சி பார்த்தான், கற்றுக்கொண்டானா? அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு, நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. கற்றுக்கொள்ள எத்தனை அதிசயங்கள் இயேசு கிறிஸ்து நடப்பித்ததை போலவே எலிசாவின் மூலமாய் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. எல்லாவற்றையும் பார்த்தானே தவிர எதையும் கற்றுக்கொள்ளல. அவருடைய பர்சனல் லைஃபை கூட கற்றுக்கொள்ளல, அவருடைய ஊழியத்தையும் கற்றுக்கொள்ளல, அவருடைய பரிசுத்தையும் கற்றுக்கொள்ளல. இன்னும் சொல்ல போனால் பண ஆசையில்லாத தன்மையும் கற்றுக்கொள்ளல. எலிசா கிட்ட ஒரு பண ஆசை இல்லாத ஒரு அருமையான காரியம் இருக்கு பாருங்க. 2 Kings 5:15-16 வசனங்களிலே வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று
இதோ
இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன்
கையில்
ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான்.
அதற்கு அவன்
நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று
அவனை வருந்தினாலும்
தட்டுதல் பண்ணிவிட்டான்.
நாகமான் சுகமடைந்த உடனே ஒரு பெரிய காணிக்கு கொண்டு வந்து கொடுக்கிறான், வெள்ளி பொன்னுடைமைகள் எல்லாம் கொடுக்கிறான். அப்பொழுது அவன் நான் வாங்குகிறது இல்லை, அவன் வற்புறுத்துகிறான், அப்போ நான் வாங்க முடியாது. இது எங்கிருந்து இந்த எலிசா கற்றுக்கொண்டான்? எலியாவை கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் டைரக்டா போஷித்துக் கொண்டிருந்தார். அவன் எந்த தேவைக்கு அவன் நிக்கல, எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. அப்பதே போல என் எஜமானாகிய எலியாவுக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் பார்த்துக் கொண்டது போல எனக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற அவன் விசுவாசம் அவனுக்கு இருந்ததுனாலே அவன் பண ஆசை இல்லாதவனாய் அவனால் இருக்க முடிஞ்சது. இத பக்கத்திலிருந்து பார்த்தான், இதை கத்துக்கிட்டானான்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் எதையுமே கத்துக்கொள்ளாதவனுக்கு இதை பார்த்த உடனே மனசு அடிச்சுக்கிச்சு. ஐயோ, இத்தனை பணத்தை இவ்வளவு தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு வந்து கொடுக்கிறானே, வஸ்திரங்களை கொடுக்கிறானே, ஆனால் இவன் வேண்டான்னு சொல்றானே இந்த எஜமான். இவன் மனசடிச்சு எதை செய்யலாம் தெரியுமா? அதுக்கு பிறகு பாருங்க, 19 வசனத்துக்கு பிறகு வாசிக்கலாம்.
அதற்கு அவன் சமாதானத்தோட போய் என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன போது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன்
கேயாசி என்பவன்
அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி
அவன் கையிலே
ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான்.
நாகமானை பின்தொடர்ந்தான்.
அவன் தன் பிறகை ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில்
இரண்டு வாலிபர்
இப்பொழுதுதான் எப்ராயீம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாலந்து வெள்ளியையும் இரண்டு மாட்டு வஸ்திரங்களையும்
தர வேண்டும் என்று
கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து இரண்டு தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி இரண்டு தாலந்து வெள்ளியை
இரண்டு கைகளில்
இரண்டு மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரராகிய இரண்டு பேர் மேல் வச்சு அனுப்புறான்.
பொய்ய கூட சரியா சொல்லல. அங்க போய் பொய் சொல்றான், உடனே பின்னாடி ஓடுறான். ஐயோ எஜமான் வந்தத வேணான்ட்டாரு, பின்னாடியே ஓடுறான். ஓடி போயிட்டு சொல்றான், இப்பதான் ரெண்டு வாலிபர்கள் வந்தாங்க, எப்ராயீம்ல வந்திருக்கிறாங்க, அதுக்காக எஜமான் காணிக்க வாங்கிட்டு வர சொன்னார். என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? கொஞ்சம் ஒரு பாலம் வெள்ளி, ரெண்டு மாற்று வஸ்திரம். அப்ப யோசிக்கிறான் நாகமான், ரெண்டு பேர்த்துக்கு எதுக்கு ஒண்ணு கேட்கிறான், ரெண்டு கொடுக்கறேன் நான், வெள்ளி நினைச்சு ரெண்டு தாளந்து வெள்ளி கொடுக்கறேன், ஒரு தாளந்து ரெண்டு கொடுக்கறேன், ரெண்டு பேர் அச்ச ரெண்டு தாளந்து வெள்ளி கொடுக்கறேன், ரெண்டு பேர் அச்ச ரெண்டு மாற்று வஸ்திரம் கொடுக்கறேன், அதை தூக்குறதுக்கு ரெண்டு வேலைக்காரங்க. அப்ப எவ்வளவு வெள்ளி? அவன் ஒண்ணு கேட்டான், இவனுக்கு ரெண்டு கிடைச்சிருக்கு, ரெண்டு பேர்னு சொல்லிட்டான்ல, அதனால ரெண்டுன்றதுக்கு அவன் ரெண்டு கால்குலேட் பண்ணி ரெண்டு கொடுத்துட்டான்ல, டபுள் டபுளா கொடுத்துட்டான். இதை வாங்கிட்டு சந்தோஷத்தோடு அவன் வீட்டில் வச்சு வரான். வரும் பொழுது எலிசா கேட்கிறான், எங்கிருந்து வருகிறாய்? கொஞ்சம் வாசிக்கலாமா? 24வது வசனத்தில்
அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள்.
வீட்டுல கொண்டு சேஃபா வச்சுட்டு அப்புறம் வரான்.
பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான்.
ஹேயாசியே,
எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன்
இவனை பார்த்து
அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற பொழுது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும்
வஸ்திரங்களையும்
ஒளிவத்தோப்புகளையும்
திராட்சை தோட்டங்களையும்
ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா?
வேலைக்காரரையும் வேலைக்காரியையும் வாங்குகிறதற்கு இது காலமான்னு கேட்டார். சொல்றான், நீ வீட்டுல வச்சுட்டு வந்த, ஆனால் நீ அந்த மனுஷன் இடத்துல போய் கேட்கும் பொழுதும், அந்த மனுஷன் ரதத்திலிருந்து இறங்கும் பொழுதும், உன்னிடத்துல கொடுத்த பொழுதும் என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? எலிசா ஒரு இடத்தில் இருந்தாலும் அவன் ஆத்துமாவிலே சகலத்தையும் உடனிருந்து பார்க்கிறவனாயிருக்கான். இது ஒரு மகிமையான ஒரு அனுபவம். வேதத்துல இது பல இடத்துல இருக்குது. இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு நான் காட்ட பாருங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளுது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2:4-5 வாசிக்க.
ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமா இருந்தும்,
சொல்றாரு பாருங்க, சரீரத்தின்படி நான் உங்களுக்கு தூரமா இருந்தும்
ஆவியின்படி உங்களுடனே இருந்து
உங்கள் ஒழுங்கையும்
கிறிஸ்துவின் மேலுள்ள
உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன்.
இது தேவ மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உன்னதமான அளவு. அவங்க சரீரத்தில் தூரமாக இருந்தாலும் தாங்கள் நடத்துகிற ஜனங்களை ஆவியிலே அவருடைய குறித்த நிலைமையை உணரக்கூடியவனானவர். எலிசாக்கு அது இருந்துச்சு, அவன் எங்க போன எல்லாத்தையும் அவனுடைய ஆவியில் அணுகினான். பவுலுக்கு அது இருந்துச்சு. அப்ப இந்த சூழ்நிலையிலே அவன் எத்தனை பொய் சொன்னாலும் எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டு அவன் கேட்கிறான், நிலத்தையும் வீட்டையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்கிவிடுவதற்கு இது காலமா? ஒரு கேள்வி கேட்டான், அன்றைக்கே கேட்டான். இவ்வளவு வல்லமையான ஒரு ஊழியத்தை நான் செஞ்சு என் கூட உன்னை வச்சுட்டுருக்கிறேன், நீ இதை கற்றுக்கொள்ளல. கடைசியில் பொய் சொல்ல கற்றுக்கொண்டு, பணத்தை தப்பான விதத்தில் சம்பாதிக்க கற்றுக்கொண்டு, வீட்டையும் நிலத்தையும் வாங்குகிறதற்கும் வேலைக்காரரை வேலைக்காரையும் சம்பாதிக்கிறதுக்கு நீ செஞ்சுட்டு இதற்கு இது காலமானது. அன்றைக்கே கேட்டான், இது பணத்தை நீ இப்படியே சேமித்துக் கொண்டிருக்கிற காலம் இது இல்லப்பா. அற்புதங்களோடு வல்லமையோடு அதிகாரத்தோடு ஊழியம் செய்து ஜனங்களை கத்தருக்கு நேராய் திருப்ப வேண்டிய காலம் இது. அந்த காலத்துல போய் இதை நீ செஞ்சிட்டு அந்த காலத்திலேயே அது தவறு என்றால், இந்த கடைசி காலத்தில் உலகத்திற்காகவே பணத்துக்காகவே சொத்துக்காகவே வாழ்க்கை வாழ்வது எவ்வளவு ஒரு தவறான காரியம். அன்றைக்கே அது தவறு என்று சொல்லி சொல்ல இது காலமான கடைசி காலம், இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய இயேசு கிறிஸ்து வர வேண்டிய காலத்திலே இன்னைக்கு நிலத்தையும் வீட்டையும் வேலைக்காரனையும் வேலைக்காரையும் சம்பாதிக்கிறதுக்கு இது காலமா? யோசிக்கணும். இன்றைக்கு பணத்தின் பின்னால போகிற ஒரு காலமா இது? அன்றைக்கே அது குற்றமானால் இன்னைக்கு இது மகா பெரிய குற்றம். இன்றைக்கு ஆத்துமாக்களை குறித்து ஒரு அறிவு இல்லாமல், ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் இல்லாமல், ஆத்துமாக்களை குறித்து ஒரு கரிசனை இல்லாமல், அதற்காக மன்றாடி ஜெபிக்காமல், அதற்காக பிரயாசப்படாமல் உலகத்திற்காகவே வாழ்வது என்பது மகா பெரிய ஒரு பாவம், மகா பெரிய ஒரு பாவம், ஏற்றுக்கொள்ள முடியாத. அன்றைக்கு அது மகா பெரிய குற்றம், அது காலம் இல்லைன்னா அந்த காலத்திலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா இந்த காலத்தில் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வெறும் பணம் பணம் பணம், பணத்துக்காக இரவும் பகலும் காலத்தை நேரத்தில் டோட்டலா டெடிகேட் பண்ணியவர். எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கை தெரியுமா? அது மோசமான வாழ்க்கை, மகா மோசமான காரியம் சொல்லிட்டு உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாங்க. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் எந்தெந்தைக்கும் பிடிக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்ரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். உடனே ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. நான் சொல்றேன், அன்றைக்கு காலம் தவறி அவன் செயல்பட்டதுக்கே ஒரு நியாய தீர்ப்பு வந்தது உண்டானால், இன்றைக்கு காலம் தவறி நடக்கிற காரியத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது யோசிப்பாங்க. அன்றைக்கு காலம் மாறி அவன் செயல்பட்டதுக்கு மகா பெரிய ஒரு நியாய தீர்ப்பு ஸ்பாட்ல வந்தது. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் காலத்தை உணராமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்ம எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்புக்கு நம்ம நிற்க வேண்டியிருக்கும், எவ்வளவு பயங்கர நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். காலத்தை உணர்ந்து நடக்கணும், அது கூட அவனுக்கு தெரியும். என் ஆரம்பத்தில் எதையுமே கற்றுக்கொள்ளல, கற்றுக்கொள்ளாம எப்படி செயல்பட முடியும்? ஒண்ணுமே கற்றுக்கொள்ள. கடைசியில் அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லி ஏமாற்றி பணம் சம்பாதிக்க போய் குஷ்டரோகியாய் மாறி எலிசாவோடு கூட இருந்த தொடர்பும் அற்று போய்விட்டது. போயிட்டான், புறப்பட்டு போனான் என்று முடிந்தது. அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு இதுவரைக்கும் தான் நீங்க கேஎஸ்டைய வாழ்க்கை எவ்வளவுதான் நீங்க நினைச்சிருப்பீங்க, முடியல. அவன் புறப்பட்டு போனான்னு போயிட்டு சொல்றதுனால முடிஞ்சிருச்சு நினைச்சீங்களா? முடியல. எங்க போனான் அது ஒரு கேள்வி இருக்குல்ல. புறப்பட்டு போனான்,
எலிசாவோடு இருந்த தொடர்பு போயிடுச்சு, எலிசா விட்டு போயிட்டான், இப்ப எங்க போனான், புறப்பட்டு போயிட்டான், எங்க போனான்? இதுக்கு பிறகு எலி கேஎஸ் இல்லை நினைக்கிறீங்களா? கேஎஸ் இன்னொரு இடத்துல வரான். கடைசியாக அவனை குறித்த ஒரு சம்பவம் வாங்க, 8 வாங்க, ரெண்டு ராஜாக்கள் 8 வாங்க, 4-5 வசனங்களை வாசி.
அந்நேரத்தில் ராஜா,
அந்நேரத்தில் ராஜா
தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனா இருந்த,
தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனா இருந்த எக்ஸ் சர்வன்ட், தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரனா இருந்த
கேயாசியுடனே பேசி எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம், நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை, அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய, அந்த ஸ்திரீ வந்து,
சுனேமியாள் வந்து
தன் வீட்டுக்காகவும்,
தன் வயலுக்காகவும்
ராஜாவினிடத்தில் முறையிட்டாள்.
அப்பொழுது கேயாசி
ராஜாவாகிய என் ஆண்டவனே இவள்தான் அந்த ஸ்திரீ எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான்.
இப்ப எங்க இருக்கிறான் தெரியுமா கேயாசி? ராஜா கிட்ட போயிட்டான். எலிசா கிட்ட இருந்தவன் இப்ப இங்க வேதம் இந்த வசனம் சொல்லுது, வேலைக்காரனா இருந்த எலி கேயாசி அங்கிருந்து வாழ முடியல, குஷ்ணரோகி ஆயிட்டான், வெளியே வந்துட்டான், இனி பிழைக்கணுமே, எங்க போறது? ராஜா கிட்ட போயிட்டான். ராஜா கும்பனால போய் நிக்கிறானா? இஸ்ரவேல் ராஜா கும்பனால போயிட்டானா? அங்க போய் இருந்துட்டு இருக்கிறான். இந்த சம்பவம் நான் ஏற்கனவே நம்ம தியானித்த சம்பவத்திற்கும் இப்பொழுது நாம் வாசித்த சம்பவத்திற்கும் இடையில 7 கடந்து போயிருக்கிறது. 7 பின்னால் இது நடக்குது. அப்பொழுது தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி எலிசாவின் மூலமாய் சொல்லப்பட்டு 7 கொடிய பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்ச காலத்திலே இந்த சூரேமியாளை பார்த்து எலிசா சொல்லிவிட்டான், இந்த 7 தேசத்திலே பஞ்சம் இருக்கும், தேசத்தை விட்டு போயிடும் சொல்லிட்டான். ஆகையினால் இதெல்லாம் பைபிள் இருக்குது, இப்ப நான் விளக்க எடுத்து வாசிக்க டைம் இல்ல. அப்பொழுது இந்த சுனேமியாளும் தேசத்தை விட்டு, இஸ்ரவேல் தேசத்தை விட்டு புறப்பட்டு எகிப்து தேசத்துக்கு போய் 7 அங்க குடியிருக்கிறார். 7 குடியிருந்து விட்டு திரும்பி வருகிறார். திரும்பி வரும் பொழுது அவருடைய வீடு நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். திரும்பி வந்த பிறகு என்னுடைய வீடு நிலம் எல்லாம் விட்டுட்டு போயிட்ட ராஜாவை, ராஜாட்ட வந்து கேட்கிறார், அது எனக்கு திரும்பி வேணும் சொல்லி கேட்கிறார். அப்பொழுது இந்த அந்த சம்பவம் நடக்கும் பொழுது இந்த கேயாசி எங்க இருக்குன்னா ராஜா கும்பலால் நின்றுகிறான். அப்ப ராஜா கேட்கிறான், ராஜா இவட கேட்டு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு இவன் ராஜாவுக்கு க்ளோஸ். கேயாசி விவாதி ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு ராஜா கேட்கிறான், நீ ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தியே, அவர் என்னென்னப்பா செஞ்சாரு, செத்தவங்களெல்லாம் உயிரோடு இருக்கிறாரு. ராஜா கேட்டு தெரிஞ்சுக்கிறா பாருங்க, நீ ஒரு தேவ மனுஷன் இருந்தியே, எலிசா அவர் என்ன பண்ண இன்றைக்கு உலகம் அப்படியே தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்த ஊழியக்காரர்கள் இன்னைக்கு ராஜாக்கு முன்னால சீஃப் மினிஸ்டருக்கு அன்னைக்கு இருந்த கேயாசிக்கும் இன்னைக்கு இருக்கிற கேயாசிகளுக்கும் என்ன ஒரு நேரடி தொடர்பு? அன்னைக்கு எலிசாவின் இடத்துல புறப்பட்டு வந்து ராஜா கும்பல வந்து நின்றுட்டான். இன்றைக்கு பிஷப்புகள், தீர்க்கதரிசிகள், இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரின் சீஃப் மினிஸ்டர் கும்பல வந்து நின்றுட்டாங்க. கேயாசிகள், இதுதான் கேயாசி. ஒருவன் தேவனை விட்டு விட்டால் அடுத்தது ராஜாக்கு முன்னால் வந்து அரசியல்வாதிக்கு முன்னால் வந்து ஒருத்தன் அரசியல்வாதிக்கு முன்னால் வந்து ஒரு ஊழியக்காரன் நிக்கிறான், என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் தேவனை விட்டு விட்டான் அர்த்தம். அது அடையாளம். ஒருத்தன் தேவனை விட்டு அடுத்த நேரம் அங்கதான் வந்து நிற்பான், சீஃப் மினிஸ்டர் கூட பிரைம் மினிஸ்டர் கூட வந்து நிற்பான். காரணம் என்ன? அங்க விட்டுட்டான். அதை விட்டதுனால்தான் இங்க வந்து நிற்கிறான். அங்க விடாது இருந்தால் இங்க வந்து நிற்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. இங்க வந்து நிற்பது அடையாளமே, அங்க அதை விட்டுட்டான்றதுதான் இது அடையாளம்.
இன்றைக்கும் கேயாசிகள் பெருகி கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். அவன் கண்ணுக்கு முன்னால் ஏராளமான கேயாசிகள் வந்துட்டாங்க. அத்தனை எனக்கு கடைசி ஹைலைட் பண்றேன். நம்ம கண்ணுக்கு முன்னால பெரிய பெரிய கர்த்தருக்காக பெரிய தீர்க்கதரிசியாய் வர வேண்டியவர்கள். எலியாவை பார்க்கில் ரட்டத்தனையான அபிஷேகத்தோடு எலிசா இருந்தான். எலிசாவை பார்க்கில் ரட்டத்தனையான அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டியவன் கேயாசி. ஆனா இன்னைக்கு எங்க இருக்கிறான்? அவன் ராஜாக்கு முன்னால் இருக்கிறான். அதே போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை போல இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறோம் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அந்த அபிஷேகத்தோடு இருக்க வேண்டியவன் இன்னைக்கு ராஜாக்கு மேலே போய் நின்றுக்கிறான். கேயாசி அன்னைக்கு கேயாசி அன்னையோடு முடியல, இன்னைக்கும் கேயாசிகள் இருக்கிறார். எதுக்காக காரியத்தை சொல்றேன் சொல்லும்போது என் உள்ளம் உடைகிறது. கேயாசிகள் கடைசி காலத்தில் பெருகி கொண்டிருக்கிறார். இந்த லிஸ்ட்ல நீங்களும் நான் வந்துடக்கூடாது. கர்த்தரை விட்டு விட்டால் மனுஷனுக்கு முன்னால போய் தலைய முடிஞ்சிட்டு புரியுதுங்களா? கர்த்தர் விட்டுட்டா மனுஷனுக்கு முன்னால போய் நிற்க, கர்த்தருக்கு முன்னால நிற்கிறவன் என்னைக்குமே மனுஷனுக்கு முன்னால போய் தலைகுனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு. கர்த்தருக்கு முன்னால நிற்க, எலியா நான் கர்த்தருக்கு முன்னால நிற்கிறேன்னு சொன்னான். எலிசா சொன்னான், நான் கர்த்தருக்கு முன்னால நிற்கிறேன்னு சொன்னான். ஆனா கேஎஸ்சி நான் சொல்ல முடியல. அவன் தெய்வ சமூகத்தை விட்டு போய் அடுத்த ராஜாவுக்கு முன்னால அவன் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த நாட்களிலே இது மிக மோசமான காலம். விசுவாசத்தை இழந்து, கர்த்தரை இழந்து, ஊழியத்தை இழந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து நரகத்துக்கு நேராகி போகிறதை உணராமல் நிறைய பேர் போயிட்டு இருக்கிற காலம். கவனமாய் இந்த கேஎஸ்சியின் வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பா இருக்கட்டும். இதை உணராமல் இன்னைக்கு நிறைய கேயாசிகள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க என்றதை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் நான் வைக்கிறேன். நாம் அந்த லிஸ்ட்ல போயிடக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு இந்த செய்தி. ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கேயாசி ஒரு மோசமான முன் உதாரணம். எவ்வளவு ஒரு மேன்மையான வாய்ப்பு அவனுக்கு இருந்தும் வாழ்க்கை முற்றிலும் வீணாகி போன. எலியா கூட வேலைக்காரனாக இருந்தவன், சாப்பிட்டவன் எச்சை கையை கழுவி விட்டவன் எலிசா. ஆனால் அவன் அந்த கையை கழுவி விடுகிற அந்த தாழ்மையான வேலையோடு தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாமல் தன் எஜமானை பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளிலும் அவன் கற்றுக்கொண்டான். எலிசா கூடவே இந்த கேயாசி இருந்தான். கற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் இருந்தது, எதையுமே அவன் கற்றுக்கொள்ளவே இல்லை. இன்றைக்கு எலியாவை அல்ல, எலிசாவை அல்ல, அதை பார்க்கிலும் மேலான நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னால் இருக்கிறார். அவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான காரியங்கள் நமக்கு இருக்கிறது. தேவ பிள்ளையே, கற்றுக்கொள்றீங்களா இல்லை கையை கழுவிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? கை கழுவது என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இங்களுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல கை கழுவுறது என்பது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம், நீங்க ஒரு எந்த ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கலாம், பிசினஸ் பண்ணலாம், வீட்டுல வேலை செய்யலாம், ஏதோ ஒரு வேலை செய்யறீங்க, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அந்த கை கழுவுற வேலையிலேயே உங்க வாழ்க்கையை ஓட்டிடாதீங்க. உங்க வாழ்க்கை முழுவதும் கை கழுவுற வேலையிலேயே ஓட்டிடாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உலக வேலையிலேயே உங்க வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடாதீங்க. செய்யணும்னா செய்யலாம், கை கழுவிட்டு மட்டும் இருந்துட்டு போயிடலாம், அப்படி உங்க வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடாதீங்க. அதற்கு மேலாக எஜமானை பார்த்து 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 கற்றுக்கொள்ளுங்க. எஜமானுடைய பரிசுத்தத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. எஜமானுடைய ஜெபத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். எஜமானுடைய விசுவாசத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். எஜமானுடைய ஆத்தும பாரத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். எஜமானுடைய சகலவிதமான காரியங்களை கிரியைகளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். எலியாவினிடத்தில் கற்றுக்கொள்வதை விட, எலிசாவினிடத்தில் கற்றுக்கொள்வதை விட என் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் அதிகமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதிகமாய் கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ளுங்கள். உங்க தொழிலே தெய்வம் என்று வாழ்ந்துடாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கை கழுவுற வேலையே உங்க வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. எஜமானிடத்துல நீங்க என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டு 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, எஜமானிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? அதுதான் காரியம். எஜமானிடத்தில் நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க இதுவரைக்கும்? எத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டதற்கு நீங்கள் இதுவரைக்கும் என்னத்தை கற்றுக்கொண்டீர்கள்? எஜமானிடத்தில் என்னத்தை கற்றுக்கொண்டீர்கள்? கை கழுவுற வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்காதீங்க, எஜமானிடத்தில் கற்றுக்கொண்டீங்க. எலிசா கை கழுவுற வேலையோடு எஜமான பார்த்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். கடைசியாய் அவனை பார்த்து இரட்டத்தனையான அபிஷேகத்தோடு வாழ்கிற ஒரு பாகத்தையும் பெற்றுக்கொண்டான். ஆனால் கேயாசியோ ஒன்றுத்துக்கும் உதவாமல் போனான், ஒன்றுத்துக்கும் உதவாமல் போனான். எதையுமே கற்றுக்கொள்ள, எதையுமே கற்றுக்கொள்ள, பொய் பண ஆசை அது அவனுக்கு குஷலோகத்தை தான் கொடுத்துச்சு. அது தண்டனை கிடைச்சது அன்னைக்காவது மனம் கசந்து ஐயோ எலிசா என்னை மன்னிச்சிடும் என்று சொல்லி கெஞ்சி இருக்கலாம். கர்த்தரிடத்தில் அவன் கெஞ்சி இருக்கலாம், எலிசா கிட்ட கெஞ்சி இருக்கலாம், மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் அவன் நிலைச்சிருக்கலாம். ஐயலையே எலிசா இல்லதான் இருக்கவே இருக்கிறான் ராஜா அங்க போய். இன்னைக்கு நிறைய பேருடைய காரியம் அப்படித்தான் இருக்குது. கர்த்தர் இல்லனா இருக்கிறாங்க, இருக்கவே இருக்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் இருக்கவே இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்கிறவே இருக்கிறாங்க, அரசியல்வாதி இங்க விட்டு அங்க போயிடலாம். பரிதாபம், பரிதாபம். கேயாசிகள் அன்னைக்கு மட்டுமல்ல இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கேயாசிகள். இந்த லிஸ்ட்ல இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நான் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால வச்சார். இது என்னிடத்துல கர்த்தர் சில மாதங்களாகவே தொடர்ந்து என்னிடத்துல பாரப்படுத்தி கொண்டிருந்த இந்த கதை பேச வச்சார். இன்றைக்கும் கேயாசிகள் இருக்கிறார்கள். அந்த கேயாசிகள் லிஸ்ட்ல நீங்களும் வந்துடாதீங்கன்றதான் கர்த்தருடைய காரியம். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் ராஜாவுக்கு முன்னால போய் நிற்க மாட்டான், மனுஷனுக்கு முன்பாய் போய் தலைவனைக்கு நிற்க மாட்டான். ஒருத்தன் மனுஷனுக்கு முன்பாய் போய் தலைவனைக்கு நிற்கிறான்னா அவன் கர்த்தருக்கு முதல் நிக்கிறத விட்டுட்டான் அர்த்தம். அங்க வந்து வெளியே வந்துட்டான் அர்த்தம். அங்கிருந்து வெளியே வந்தான் இங்க வந்து நிக்க முடியும். அங்கிருந்து வெளியே வந்ததுனால்தான் இங்க நிற்கிறான். எலிசா கூட இருக்கிற வரைக்கும் ராஜாக்களும் அவனுக்கு மயந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ராஜாக்கு முதல் அவன் தலை வணங்கி நிற்கலாம். கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாய் நிற்கிறவன் யாருக்கு முன்பாக தலை வணங்கி நிற்க வேண்டியது? கர்த்தன் கூட இருந்து நம்மை கனப்படுத்துவார். கேயாசிகள் இன்றைக்கு முன்பு அந்த பட்டியலில் நீங்களும் நானும் வந்துடக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. கேயாசியுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அப்பா எவ்வளவு ஒரு பரிதாபமான வாழ்க்கை. கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ சூழ்நிலைகள் காரியங்கள் இருந்த பொழுது கற்றுக்கொள்ள தவறி கடைசியில் அவன் வாழ்க்கை எங்கோ ஆரம்பித்து எங்கோ போய் முடிவடைந்து விட்டதாப்பா. ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் போய் முடிவடைந்த இந்த நிலைமை இங்க இருக்கிற ஒருவருக்கும், இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டவர்களும் இனி கேட்கப் போகிறவர்களுக்கும் ஒருவருக்கு வந்துவிடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் ஒருவராகிலும் கேயாசிகளாய் ஆகிவிடக்கூடாதப்பா, காத்துக்கொள்ளு ஆண்டவரே. இந்த நாட்களிலும் எத்தனையோ பேர் அப்படி போனார்கள், போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடு, மீண்டும் உங்களிடத்தில் வர உதவி செய், காத்துக்கொண்டு புதிய கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தம். அவர் செய்த சகல பாரங்களை மறவாது. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.